إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أحسن الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கணேத்திற்குரிய அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தான். அவனுடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கும் அல்லாஹுடைய தீனை சட்டங்களை பின்பற்றுவதற்கும் அல்லாஹுடைய சட்ட வரம்புகளை பேணுவதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக, ஆமீன். நமது குடும்பங்களை அல்லாஹுடைய அருள் பெற்ற, அல்லாஹுடைய அன்பை பெற்ற, இம்மை மறுமையின் வெற்றியை பெற்ற நல்ல குடும்பங்களில் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியமான கணவன் கனிவான மனைவி என்ற தலைப்பின் கீழ் முதலாவதாக கணவனின் குணாதிசயங்களை பற்றி பேசினோம். இரண்டாவது, மனைவி கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அமர்வை நாம் முடித்திருக்கின்றோம். அந்த அமர்விலே மனைவி கணவனிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி அழகிய முறையில் உரையாட வேண்டும், வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், பிரச்சனைகளை எடுத்து சொல்லும்போது எவ்வளவு அழகாக கணவனின் உள்ளம் காயப்படாமல், கணவனின் உள்ளத்தை பதஷ்டப்பட வைக்காமல், கணவனின் உள்ளத்தை தடுமாற வைக்காமல், கணவனை குழப்பத்துக்கு ஆளாக்காமல் எடுத்து சொல்வது என்பதை பற்றி சென்ற அமர்விலே நாம் பார்த்தோம். அதற்கு சான்றாக நபித்தோழர்களுடைய சில சம்பவங்களை நாம் எடுத்து சொன்னோம். அந்த தொடரிலே மேலும் ஒரு சில செய்திகளை சொல்லி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு செல்வோம். ஒரு பெண் கணவனின் உள்ளத்திலே ஆழமாக இடம் பிடிக்க வேண்டும் என்றால், கவனியுங்கள், ஒரு பெண் கணவனின் உள்ளத்தில் மிக ஆழமாக இடம் பிடிக்க வேண்டும் என்றால், கணவனால் தன்னை மறக்கவே முடியாத அளவுக்கு கணவனுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ள வேண்டுமென்றால், ஒரு மனைவி கணவனின் உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால், கணவனின் உள்ளத்தை கொள்ளை கொள்ள வேண்டுமென்றால், கணவனின் கல்பை வசியப்படுத்த வேண்டுமென்றால், தன்னிடத்திலே கவர்ச்சியான அழகு இருக்க வேண்டுமென்று அந்த பெண் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அழகான முகம் தனக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. நிறத்தையோ அழகையோ வேறு விதமான கவர்ச்சிகளையோ அந்த பெண் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருக்குமே ஆனால் அப்ப கணவனின் உள்ளத்தை கொள்ளை கொள்வது அழகான பெண்களுக்குத்தான் முடியும். மற்றவர்களால் முடியாது என்று ஆகியிருக்கும். அல்லாஹ் அப்படி ஆக்குவானா? அழகு என்பது அல்லாஹ் நாடி விதியின்படி கொடுப்பது, மனிதனால் தேர்ந்தெடுப்பதல்ல. ஒருவர் அழகாக இருப்பதோ அழகற்றவராக இருப்பதோ அவரின் விருப்பத்தின்படி அல்ல. ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம், தாயின் கற்ப அறைகளில் இருக்கும் போது அவன்தான் உங்களுக்கு உருவத்தை அமைப்பவன். நான் எனது உருவத்தை எனது விருப்பப்படி தேர்ந்தெடுக்க முடியாது, என் தாய் தேர்ந்தெடுக்க முடியாது, எனது தந்தை தேர்ந்தெடுக்க முடியாது. முடியுமா? முடியாது. அன்பானவர்களே, அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவனின் உள்ளத்தை கொள்ளை கொள்வதை, கணவனின் அன்பை பெறுவதை ஒரு மனைவிக்கு அவசியமாக்கி இருக்கிறான் என்றால், அதை அவன் விதியில் முடிவு செய்ததின்படி ஆக்கியிருப்பானா அல்லது அவளின் செயலின் அடிப்படையில் ஆக்கியிருப்பானா? எப்படி ஆக்கியிருப்பான்? கேட்கறது கேள்வி புரியுதா இல்லையா? புரியல. அழகா உள்ளவங்களுக்கெல்லாம் சொர்க்கம் அப்படி எழுதியிருக்கானா? அப்ப அழகு இல்லாதவங்களாம் என்ன செய்யுது? அவங்க தப்பா அழகு இல்லாமல் இருக்கு இல்லையே. ஆகவே அன்பானவர்களே, ஒரு பெண்ணுக்கு தேவை என்னவென்றால், அந்த பெண் கணவனிடத்தில் எப்படி பேசுகிறாள். அதற்குத்தான் நாம் பல விஷயங்களை சென்ற வாரத்திலே சொல்லும் போது, அன்பாக பேசுவது, கனிந்து பேசுவது, கொஞ்சி பேசுவது, குழைந்து பேசுவது, அமைதியாக பேசுவது, மரியாதையாக பேசுவது, எந்த பிரச்சனையை கணவனிடத்தில் எப்போது சொன்னாலும் சரி, கணவனின் மரியாதை குறைந்து விடாமல், கணவனின் உள்ளத்தை தடுமாற வைத்து விடாமல் அழகிய முறையில் பிரச்சனையை எடுத்துச் செல்வது. புரியுதா? அப்ப இந்த ஒரு டெக்னிக், இந்த ஒரு நுட்பத்தை ஒரு நமது சகோதரி ஒருத்திக்கு நாம் கற்றுக் கொடுத்து விட்டால், அவள் தனது கணவனிடத்திலே நீங்காத இடம் பிடித்து விடுவாள், நீங்காத இடம் பிடித்து விடுவாள். கவனிக்கிறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களிலேயே கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது இருந்த ரோஷத்தை போன்று வேறு யார் மீதும் இல்லை. இதை சொல்ற அம்மா யாரு? யார் சொல்றா? நம்ம அம்மா, பிரியத்திற்குரிய நேசத்திற்குரிய நமது தாய் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். அதுல வேற சொல்லிக்கிறாங்க, அவங்க நான் ரசூலுல்லாவோட வாழும்போது உயிரா இல்லதா? எப்படி ஹயாத்தா இருந்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாவை திருமணம் செய்த போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சக்காலத்தியாக கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இருந்தார்களா? இல்லை. ஆனா மாஹிர்து அலா இம்ராஅத்தின் மின் நிசாஇன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமா ஹிர்து அலா கதீஜத ரழியல்லாஹு அன்ஹா, ஹதீஜாவின் மீது எனக்கு ரோஷம் ஏற்பட்டதை போன்று நபியின் மனைவிமார்களில் யார் மீதும் எனக்கு ரோஷம் ஏற்பட்டதில்லை. ஏன்? எப்போது பார்த்தாலும் நபி அவர்கள் ஹதீஜா 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நான் ஹதீஜாவோட அப்படி இருந்தேன், நான் ஹதீஜாவோட இப்படி இருந்தேன், எனக்கு ஹதீஜா அதை செய்வாங்க, எனக்கு ஹதீஜா இதை செய்வாங்க, எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, நான் அவங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவை பற்றி அதிகமாக பிரஸ்தாபித்ததால் எனக்கு அவ்வளவு ரோஷம், நான் கேட்டே விட்டேன். என்ன, நீங்க ஒரு விதவையான, சொல்லப்போன சாதாரண ஒரு வார்த்தையில சொன்னது, அந்த வயது முதிர்ந்த அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு நீங்க இவ்வளவு, அதாவது கன்னிகளான வயது குறைந்த மனைவிமார்களோடு வாழும்போது அவங்கள நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே. புரியுதா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அன்னை ஹதீஜாவை மறக்கவே முடியவில்லை. ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இறந்த அந்த ஆண்டை இஸ்லாமிய வரலாறு ஆமுல் ஹுஸுன், கவலை ஆண்டு, துயர வருஷம் என்பதாக சொல்கிறது இஸ்லாமிய வரலாறு. எதனால் இஸ்லாமிய வரலாற்றிலே வரலாற்று ஆசிரியர்கள் அந்த வருஷத்திற்கு துயர ஆண்டு, கவலை ஆண்டு என்று பெயர் வைத்தார்கள் என்றால், ஹதீஜாவின் மரணத்தால் நபி அவர்கள் அவ்வளவு துக்கப்பட்டார்கள், அவ்வளவு மனவேதனை அடைந்தார்கள் ஹதீஜாவின் பிரிவினால் ரழியல்லாஹு அன்ஹா ரழியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஏதாவது சமைச்சா கூட ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தோழிகள் யாராவது அங்கே இங்கே இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த உணவை அனுப்பி கொடுப்பார்கள். அவங்க ஹதீஜாவுக்கு தோஸ்து, அதனால இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. சில வயது முதிர்ந்த பெண்களை பாதையிலே சந்தித்தால் அந்த பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் தருவார்கள். என்னங்க இவங்க யாருங்க இந்த கிழவிக்கு நீங்க கண்ணியம் தருகிறீர்கள் என்றால், இவங்க என் மனைவி ஹதீஜாவுக்கு தோஸ்து என்பதாக ஹதீஜாவின் நினைவு கூர்ந்து ஹதீஜாவின் பிரிவால் மரணம் வரை வாடுகின்ற ஒரு ஏக்கமுடையவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இப்படி நாம் வேறு ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், எப்போதோ மரணித்த தன்னை விட 15 வயது முதிர்ந்து, இல்லையா 25 வயதிலே 40வது வயது யாருக்கு, ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது 51 அல்லது 52வது ஆண்டிலே மரணிக்கிறார்கள். ரசூல்லாக்கு வயசு அப்ப ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா மரணிக்கும் போது 51-52, அதாவது அப்ப ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வயசு எத்தனை, அதுல இருந்து ஒரு 15 கூட்டுங்க. என்னங்க நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க சீக்கிரம் சொல்லுங்க, 66 அல்லது 67. இந்த காலத்தில் அப்படி யாராவது பெண்ணு மௌத்தா போனா, அப்பாடா மௌத்தா போனாடா, அடுத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்கலாம்டா அப்படின்னு நினைப்பானா நினைக்க மாட்டானா, நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? 67 வயசு மனைவி, நம்மளோட 15 வயசு, ஏதோ நிர்பந்தத்தில் கட்டிவிட்டோம். என்ன அத்தா கட்டி வச்சிட்டாரு, அம்மா இந்த காலத்தில் கட்டிலாம் வைக்க மாட்டாங்க, அப்படிலாம் யாரும் பொண்ணு பார்க்க மாட்டாங்க, அந்த அளவுக்குலாம் தியாகிலாம் இந்த காலத்தில் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு தயவு செய்து நினைச்சு கூட பார்த்துடாதீங்க. அது பற்றி நம்ம வார வாரம் ஜும்மாவில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அதோட நம்ம தாய் குலத்தின் சைட்ல இருந்து அஜர்த்து இந்த டாபிக்கை முடிச்சுக்குங்க அஜர்த்து, போதும் அஜர்த்து பிரச்சனை எல்லாம், நாங்க எல்லாம் ஒத்துக்கிறோம் அஜர்த்து, எல்லாம் இருக்கதான் செய்து விடுங்க விடுங்க அப்படின்னு சொன்னவொடனே சரி அப்படின்னு ஜும்மாவில் நம்ம அதை முடிச்சுட்டு சரி வேற டாபிக்கு போவோம்னு போயாச்சு. என்ன உங்களுக்கு புரியாது, அப்புறமா தான் புரியும், நீங்க புதுசால வந்திருக்கிறீங்க. அப்ப தன்னை விட 15 வயசு மூத்தவங்க, அத்தனுடைய 67வது வயசுல ஒரு மனைவி மூத்தா போறாங்க. 67வது வயசுல மூத்தா போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் 9 வயசு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க, 18 வயசு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க, 22 வயசு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க, 28 வயசு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க, 35 வயசு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க. ஆனால் இந்த மனைவிகளிடத்திலெல்லாம் பார்க்காத ஒரு அன்பை அந்த கணவன் பார்த்ததால், இப்ப நான் அதுக்கு தான் சொன்ன இறங்கி வந்து சொல்றேன், நபி கதீஜா என்று சொல்ல வேணாம், ஒரு கணவன் பார்த்ததால், புரியுதுங்களா? இத்தனை மனைவிகளோடு வாழ்ந்தும் இத்தனை மனைவிகளும் பாசத்தை அன்பை அள்ளி கொடுத்தும் கூட, ஆனால் இந்த எல்லா மனைவிமார்களுடைய அன்பு பாசம் மரியாதை வார்த்தை எல்லாம் கதீஜாவுடைய அந்த வார்த்தைக்கு சமமாக ஆக முடியவில்லை. ஆகவேதான் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்ப எந்த அளவுக்கு அன்னை ஹதீஜா நபியின் உள்ளத்திலே இடம் பிடித்திருப்பார்கள், அல்லது இப்படி சொல்லுங்கள், ஹதீஜா என்ற அந்த பெண்மணி முஹம்மத் என்ற அந்த கணவனாரின் உள்ளத்திலே எந்த அளவு இடம் பிடித்திருப்பார்கள், அந்த முஹம்மதின் உள்ளத்தை எந்த அளவு கொள்ளை கொண்டிருப்பார்கள், எந்த அளவு தன் பக்கம் அவர்கள் ஈர்த்திருப்பார்கள், எதனால் ஈர்த்தார்கள், வயதா, அழகா, தளர்ந்தவர்கள், நபியோடு சேருவதற்கு முன்பே இரண்டு முறை விதவையாகி குழந்தைகளை பெற்ற ஒரு பெண், ஒரு தாயாக இருந்தவர்கள். நபியோடு வாழ்ந்து நான்கு பெண் பிள்ளைகளையும் மூன்று ஆண் பிள்ளைகளையும் பெற்றவர்கள் என்றால் எந்த அளவு முதிர்ந்திருப்பார்கள். முதிர்ந்திருந்தும் கூட அந்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கணவனின் உள்ளத்தை அவ்வளவு கொள்ளை கொண்டிருந்தார்கள் என்றால் அதற்கு அந்த ஹதீஜா செய்தது என்ன தெரியுமா? எப்படி கணவனிடம் பேச வேண்டும், கணவனுக்கு எதை எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும், எப்படி கணவனுக்கு ஆறுதல் வழங்க வேண்டும், கணவனின் உள்ளத்தை எப்படி தேற்ற வேண்டும் என்பதை கற்றிருந்தார்கள், அறிந்திருந்தார்கள், புரிந்திருந்தார்கள். அதை கூச்சமில்லாமல், அதை எந்த விதமான மனசஞ்சலம் இல்லாமல், எந்த விதமான பிரஸ்டிஜ் பெருமை பார்க்காமல் நபியை விட பணக்கார பெண்ணாக இருந்தார்கள். நபியை விட பணக்கார வசதி படைத்த பெண்ணாக இருந்தும் கூட கணவனுக்கு முன்னால் அப்படி ஒரு கனிவான பெண்ணாக இருந்ததால் முஹம்மத் என்ற அந்த கணவரால் ஹதீஜா என்ற அந்த மனைவியை காலமெல்லாம் மறக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதியல்லாஹு அன்ஹா. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கு தலைப்புக்குள்ளார போயிடும். இது போன வாரத்தினுடைய தொடர்னால நான் சேர்த்துக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுக்கு 40 வயசு நெருங்குது. எனக்கு இந்த குறைஷிகளின் குணம் எல்லாம் பிடிக்கவில்லை, கலாச்சாரம் எல்லாம் பிடிக்கவில்லை, என் மனம் தனிமையை நாடுகிறது என்று சொல்கிறார்கள். ஹதீஜா என்ன செய்கிறார்? இன்றைய காலத்தில் அப்படி ஒரு கணவர் சொன்னால் நான் தனியாக போய் எங்கேயாவது ஒரு காட்டிலேயோ ஒரு குகையிலேயோ ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தங்கிட்டு வர போகிறேன்னு சொன்னால் நம்ம மனைவி என்ன செய்வாங்க? ஏன், என்ன ஆச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சாதாரண பயணத்தையே இன்றைய பெண்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய கணவன் தன்னை விட்டு எங்கேயோ செல்ல போகிறார், எங்கேயோ போய் ரெண்டு மூணு ராத்திரி தங்க போறாங்க, மலையினுடைய குகையில உச்சியில போய் எங்கேயோ போறேங்கிறாங்கள. அப்படியா, உங்களது மனம் அதை நாடுகிறதா? சென்று வாருங்கள். இறைவனை தியானிக்க போகிறீர்களா? சென்று வாருங்கள். என்னால் முடிஞ்ச உணவு நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், என்னால் முடிஞ்ச இந்த ஏற்பாட்டை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன், சென்று வாருங்கள். போயிட்டு வந்தாங்களா இல்லையா? போயிட்டு வராங்க. நம்ம சம்பவத்துக்குள்ள ரொம்ப டீப்பா போல. கடைசியா ஒரு நாள் பயந்து அடிச்சு ஓடி வர்றாங்க ரசூல் சல்லாஹி. உடம்பெல்லாம் சரியான சிவரி, குளிரால நடுங்குது, உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு, குளிர் காய்ச்சல் நடுங்குது. வந்து படுத்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள், எனக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இந்த காலத்து மனைவியா இருந்தா அப்பயே சொன்ன, உனக்கு தேவையா? உனக்கு அங்க போய் அந்த குகையில போய் ராத்திரில போய் தங்கணும்னு உனக்கு என்னையா தேவை இருக்கு? பத்தியா இப்படி ஆகி போச்சு பத்தியா? என்னத்த பார்த்த நீனு? என்னென்னமோ திட்டி தீத்து, அவன் ஏற்கனவே நொந்து நூலாக போயிருக்கிறவனை போட்டு, அவனை போட்டு கஞ்சி காய்ச்சி கடிச்சில, ஐயோ என்னடா ஆச்சு, பாதி உயிரில் இருக்கவும் முழு உயிராக போயிடுவான், மொத்தமாக போயிடும் அவனுக்கு. நடக்குமா நடக்காதா? இங்கே பாருங்க, படித்து கொள்ள வேண்டும். நமது சகோதரிகள் அன்னை ஹதீஜாவிடம் கணவனுக்கு முன்னால் கனிவாக இருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுறாங்க. எனக்கு ஏதாவது தீண்டி இருக்குமோ என்று பயப்படுகிறேன், என்னை ஏதாவது, அதாவது ஜின் ஷைத்தான் ஏதாவது எனக்கு தொந்தரவு தந்திருக்குமோ என்று பயப்படுகிறேன், என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படியா கணவனாரே, சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன நடந்தது என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணிக்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவு அந்த காய்ச்சல. அன்னை ஹதீஜாவின் வார்த்தையை பாருங்கள், இதை கேட்டவுடன் கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸிக அல்லாஹு அபதா, ஒரு காலம் அப்படி நடக்காது, அல்லாஹ் உங்களை கைவிடவே மாட்டான், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. இன்னக தஸ்லுர் ரஹீம், நீங்கள் உறவுகளை சேர்த்து வாழ்கிறீர்கள். வ தக்ரில் தைஃப், விருந்தாளிகளை விருந்து உபசரிக்கின்றீர்கள். வ தக்ஸிபுல் மஅதும், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்து கொடுக்கின்றீர்கள். வ தஹ்மிலுல் கல்ல, பிறர் சுமையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். உங்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவானா? உங்களை அல்லாஹ் கைவிட்டு விடுவானா? உங்களை எப்படி அல்லாஹ் இப்படி நீங்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இழிவான நிலையிலே அல்லாஹ் உங்களை விட்டு விடுவானா? விட்டுவிட மாட்டான், கவலைப்படாதீங்க. வாங்க நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன். இது சம்பந்தமா தெரிஞ்ச என்னுடைய உறவினர் ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் போய் நம்ம விளக்கம் கேட்போம் என்று வரக்காவிடத்திலே அழைத்து செல்கிறார்கள். அந்த ஒரு நிகழ்வுங்க, அந்த ஒரு நிகழ்வு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வரை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள், நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ரோஷத்தோடு கேட்டபோது சொன்னார்கள், ஆம், நான் எப்படி கதீஜாவை நினைவு கூறாமல் இருக்க முடியும்? மக்கள் எல்லாம் என்னை வெறுத்த போது அவர் என்னை நேசித்தார், மக்கள் எல்லாம் என்னை கைவிட்ட போது அவர் என்னை ஆதரித்தார், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்பித்த போது அவர் என் மீது நம்பிக்கை கொண்டார். அன்பானவர்களே, ஒரு சிறந்த மனைவிக்கு கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த கனிவு மிக அழகிய பாடமாக இருக்கிறது. இன்று பெரும்பாலும் பெண்கள் எப்படி என்றால், கணவனிடத்துல கொஞ்சம் இடம் வந்து விட்டது என்று சொன்னால், அப்படி கொஞ்சம் கணவன்ட்ட ஓகே நம்ம கைக்குள்ளார மாப்பிள்ள வந்துட்டாரு அப்படின்னு வந்துருச்சுன்னு சொன்னா, அதுலயும் அப்படி கொஞ்சம் போய் ஒரு குழந்தை பெத்து விட்டால், ரெண்டு குழந்தை பெத்துட்டா அவ்வளவுதான், லண்டன் ஆட்சி தான் வந்துடும். லண்டன் ஆட்சி தெரியுமா? ஒன்னு இருக்கு சவுதி ஆட்சி, இன்னொரு ஆட்சி லண்டன் ஆட்சி. வித்தியாசம் தெரியுமா யாருக்காவது? ராணி ஆட்சி. நம்ம சவுதி அரேபிய ஆட்சி எப்படி? மன்னர் ராஜா ஆட்சி பண்ணுவார். கொஞ்சம் அப்படி கணவன் இடத்துல அப்படி தனக்கு ஒரு பழக்கம் அதிகாரம் அப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் ராணி ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ராஜா வந்து கையெழுத்து போட ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் பாஸ் பண்ணிடுவாப்புல. எது எல்லாமே மனைவி வந்து எழுதிருவாங்க. நம்ம ஊர்ல ஜனாதிபதி இருக்க மாதிரி டம்மிக்கு கையெழுத்து போட வேண்டியதுதான் வேலை ராஜாவுக்கு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு மனைவி கணவனை பேசுறத பார்க்கணுமே. ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஒரு சாமான் வாங்கணும், அவர் வந்து இப்போ ஒருத்தர் கூப்பிட்ற வேலைக்காரட்ட சொல்றாரு, என்னப்பா இந்த மாதிரி, ஏங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்க இருங்க நான் சொல்றேன், தம்பிங்க வாப்பா. புரியுதா இல்லையா? அவர் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாதுங்க, விளக்கம் தெரியாதுங்க, தம்பிங்க வா நான் சொல்றேன், அதை போய் வாங்கிட்டு வா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இப்படி கணவனை மட்டும் தட்டி 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 கடைசியில் அவர் குனிஞ்சத்துல நிமிர மாட்டார். குனிஞ்சத்துல நிமிராம யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? மனைவி இருக்கணும். கடைசியில கணவர் குனிஞ்சத்துல நிமிராம ஆயிடுவார். இனி ஏவுறது, தடுக்கிறது, விரும்புறது, வெறுக்கிறது, சொல்றது எல்லாம் அம்மா கையில போயிடும். சாவி எல்லாம் அம்மா கையில இருக்கும். அம்மா உட்காந்து அப்படி வச்சு இவர் அங்க வந்து உட்காந்துருப்பார். வெளியில இருந்து யாராவது வந்தா சரி, இவர் வீட்டுக்கு வேலைக்காரர் போல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. வெளியில இருந்து அந்த வீட்டுக்கு யாராவது வந்தா இவர் இருக்கிற நிலைமை பரிதாப நிலையை பார்த்துட்டு, சரி இவர் ஏதோ வீட்டுக்கு வேலைக்காரர் போல இருக்கு, ஆனா வேலைக்காரர்லயே கொஞ்சம் ஒஸ்தி வேலைக்காரர் போல இருக்கு, அதான் சேர் போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த அம்மாவுக்கு யாரோ கணவனார் இருக்காரு போல இருக்கு, அவர் எங்கேயோ வெளிநாட்டுல இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கணும். ரெண்டாவது நாளும் இருந்தாதான் தெரியும், ஓஹோ ஐயாதான் ஐயா போல இருக்கு, ஐயாதான் ஐயா போல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்களா நிலைமையே? இதுதான் இன்றைய பெண்களின் நிலை. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் மீது கணவனுக்கு என்ன ஈடுபாடு இருக்கும்? இவ எப்படா சாவான் இருப்பான், இவ எப்படா சாவா நம்ம சுதந்திரம் அடைவோம் என்று இருப்பான். அங்கே இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, அவளுடைய பிரிவை என்னால் தாங்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் ஒரு கணவர் இருக்கிறார். இங்கோ பெண் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே இவள் சாவ மாட்டாளா என்ற துவாவில் கணவன் இருக்கிறான். புரிஞ்சா இல்லையா? நல்லா புரிஞ்சா? இங்க பாருங்க, இந்த மனைவியின் கனிவான பேச்சு, ஆறுதலான பேச்சு, அன்பான பேச்சு கணவனின் உள்ளம் காயப்பட்டிருக்கும் போது மருந்திடக்கூடியதாக இருக்க வேண்டும். கணவனின் உள்ளம் கவலையோடு இருக்கும் போது அந்த கணவனை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கணவனின் உள்ளம் பதஷ்டத்திலே இருக்கும் போது கணவனை அமைதிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். கணவனுக்கு ஏதாவது சிக்கல் சிரமத்திலே மன உளைச்சலிலே இருக்கும் பொழுது அவனுக்கு அழகிய வார்த்தைகளை சொல்லி அவனுக்கு நிதானத்தை கொடுக்கக்கூடியவளாக, நிதானத்தை கொடுக்கக்கூடியதாக மனைவியின் வார்த்தை இருக்க வேண்டும். சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எப்படி இவன் தலையில எப்படா கொட்டலான்னு சொல்லிட்டு, ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலையோ நல்லாதான் சிந்திச்சு யோசிச்சு பல பேர்கிட்ட கேட்டு ஒரு சாமான வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்ன செய்ய வீதி, அல்லா நாட்டம், அது வாங்கி ரெண்டாவது நாள்ல உடஞ்சிருக்கும். அறிவு இருக்கா, சொன்னா இல்லையா, உங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ற, பாருங்க வாங்கிட்டு வந்து என்ன ஆச்சு பாருங்க அப்படின்னு சொல்றது. அல்லது இந்த மாதிரி கடுமையாக வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் மாடரேட்டா. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றது, என்னை கூட்டிட்டு போகாம எதுவும் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. எப்படி முன்னாடி சொன்னது அது கொஞ்சம் ஓவர் அப்படியும் சில பேர் இருக்கிறாங்க. ரெண்டாவது அதுக்கு தாங்க நான் சொல்றேன், எனக்கு தெரியுங்க பாவம், நீங்க உங்களுக்கு தெரியாது, என்ன கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா இப்படி ஆயிருக்குமா. இப்படி சந்தர்ப்பங்களை தேடி தேடி அவனுடைய செயலை குறை சொல்வது, குற்றம் சொல்வது, மட்டப்படுத்துவது, தரம் தாழ்த்துவது. இன்று பல பெண்கள் தங்களது கணவனோடு இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். அதுபோன்று கணவனுடைய பிரச்சனைகள்ல, சரி பிரச்சனை நடந்து விட்டது, ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையா இருப்போம், அல்லாஹ் நமக்கு இதுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் நமக்கு இதிலிருந்து சிறந்த பகரத்தை கொடுப்பான் என்று சொல்றதுக்கு பதிலா, நான் அதுக்கு தான் அப்பயே சொன்ன, தலையில அடிச்சுக்கிட்டேன், கேட்டீங்களா என் பேச்ச, எந்த பேச்சையும் என் பேச்ச நீங்க கேட்கறதே இல்லை, அதான் முசிபத்து உங்களுக்கு, உங்களை விட்டு போறதே கிடையாது. அப்ப முதல்ல முசிபத்து நீ தான் விட்டு போகணும். இப்படி ஒரு பெண் பேசினால் அப்ப முதல் முசிபத்து யாரு, அவங்கதான் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க போயிட கட்ட. இப்படி எல்லாம் கணவனை காயப்படுத்துறது. நம்ம ஏற்கனவே சென்ற வாரம் சொன்ன அமர்வுகளையும் பார்த்தீங்க, இந்த வாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவத்திலையும் பார்த்தோம். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஏதாவது சொன்னாங்களா, தனது கணவனை புரிந்து கொண்டார்கள். அந்த கஷ்டமான துயரமான நேரத்தில் கணவனுக்கு எப்படி ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று அதற்கேற்றால் போல் ஆறுதல் கொடுத்தார்கள். கண ரசூலுல்லாவுடைய அந்த காயப்பட்ட அந்த உள்ளம், அதற்குரிய அழகிய மருந்தை, கவலைப்பட்டிருந்த அந்த உள்ளம், பயந்திருந்த அந்த உள்ளம் அதற்குரிய அழகிய ஆறுதலை பெற்றது. இப்படிப்பட்ட வார்த்தைகள்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமது தாய் அன்னை ஹதீஜாவை மறக்க முடியாமல் செய்தது. இன்றைக்கு அதிலிருந்து ஒரு சில, அதாவது அன்னை ஹதீஜாவிடத்திலே இந்த குணம் லட்சம் இருந்தது என்று சொன்னால், அதிலிருந்து ஒன்றை நமது பெண்கள் எடுத்துக்கொண்டால் கூட நமது மனைவிமார்களை நாம் கண் போன்று ஒத்திக்கொள்ளலாம், அவங்களுக்காக நாம் துஆ செய்யலாம் இல்லையா. ஆனா இன்று பெரும்பாலான சூழ்நிலை எப்படிடா சந்தர்ப்பம் கிடைக்கும், இவனை ஒரு கை பார்த்துருவோம், கணவனிடத்திலே தனக்கு ஏற்பட்ட முன்பின் கசப்புகளை எல்லாம் பழிவாங்குவதற்குரிய காரணமாக அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். கணவன் பாதிக்கப்படும் போது, புரிஞ்சுக்கிட்டீங்களா, கணவனுக்கு சிரமம் ஏற்பட்டு, கணவனுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டு, கணவன் பலவீனப்படும் போது ஒன்று, அல்லது கணவன் வயோதிகம் அடையும் போது, ரெண்டுத்துல ஒண்ணு, பொருளாதாரத்தில் கணவன் அழியும் போதோ, உடல் ஆரோக்கியத்தில் கணவன் பலவீனப்படும் போதோ, அல்லது வயோதிகத்தால் கணவன் பலவீனப்படும் போதோ, நீங்கள் பாருங்கள் உங்களது குடும்பங்களுக்குள் அல்லது உங்களது உற்றார் உறவினர்களுக்குள் அங்கே அந்த கணவனை அவர்களுடைய மனைவிமார்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்று. அவர் ஒவ்வொரு நாளும் துஆ செய்வார், யா அல்லாஹ் சீக்கிரமா என்னை கூப்பிட்டுக்கடா, இவரிடத்துல இந்த பெண்ணிடத்துல இருந்து இப்படி சொல்லால் நான் அவதிப்படுவதை விட, சொல்லால் நான் வேதனைப்படுவதை விட எனக்கு மௌத்து மேல் என்று அந்த கணவர் துஆ செய்யக்கூடிய அளவுக்கு இன்று அவர்களுடைய மனைவிமார்கள் பலருடைய நிலை மாறிவிடுகிறது. குறிப்பாக மூன்று நேரங்களிலே உங்களுக்கு சொன்னோம், ஒன்று என்ன, கணவன் பொருளாதாரத்தால் நலிந்து விடும் போது, இரண்டாவது கணவன் உடல் ஆரோக்கியத்தால் பலவீனப்படும் போது, மூன்றாவது வயோதிகத்தால் பலவீனப்படும் போது, அந்த கணவனை குத்தி அவனுடைய குறைகளை எடுத்து சொல்லி, அவனை உதாசீனப்படுத்தி, அவனை அவமானப்படுத்தி, அவனுடைய மனதை நோகடித்து, அவனை அணு அணுவாக கேன்சர் வந்தவன் சாவரம் மாதிரி சொல்லாலேயே அவளை அந்த கணவனை கல்லால் எரிந்து, சொல் என்ற கல்லால் எரிந்து எரிந்து ஒவ்வொரு நாளும் சாவடிப்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனைவிமார்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரியவர்கள். இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளிலே இவர்களுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை, இடமும் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்படா. ஆகவே என் அன்பான சகோதரிகளே, பெண்களின் பொறுப்பாளர்களே, நாம் நமது முஸ்லிம் சமுதாய பெண்களுக்கு கணவனிடத்திலே எப்படி பேச வேண்டும், என்ன வார்த்தைகளை எந்த நேரத்தில் உபயோகிக்க வேண்டும், நீ சொல்ல இந்த வார்த்தை கணவனுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா, ஆறுதலை தருகிறதா, கணவனை கண்ணியப்படுத்துகிறதா அல்லது காயப்படுத்துகிறதா, கணவனுக்கு மேலும் சஞ்சலத்தை உண்டாக்குகிறதா, கணவனுக்கு மேலும் கவலையை கூட்டுகின்றதா என்பதை யோசித்து பேசு, நிதானித்து பேசு. ஏன், உனது பேச்சுக்காக அல்லாஹ் உன் மீது ரஹமத்தும் செய்வான், உனது பேச்சுக்காக அல்லாஹ் உன் மீது சாபமும் இறக்குவான். உனது பேச்சுதான் உன் கணவனின் நாவினால் உனக்கு அல்லாஹ்விடத்திலே துவாவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே கதீஜாவுக்கு எந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தது, ஜிப்ரீலை இறக்கி அல்லாஹு தஆலா சொல்ல வைக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜாவுக்கு எனது சலாமை சொல்லுங்கள். மேலும் அவர்களுக்கு சொர்க்கத்திலே மூங்கிலால் ஆன ஒரு மாளிகை தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த பெண்மணிக்கு நீங்கள் சொல்லுங்கள். சில பேருக்கு சந்தேகம் வரும், அதனடா மூங்கில்ல மாளிகை, நீங்க மூங்கில்னு சொன்னா உங்க பொத்துல இருக்கு பாருங்க, கொள்ளையில மூங்கில் பொத்து, முள்ளு முள்ளு உள்ள பொத்து, அந்த மூங்கில நினைக்காதீர்கள். சொர்க்கத்துடைய மூங்கில் முத்தினால் ஆனதாக இருக்கும். முத்து இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கு பாருங்க முள்ளுனால மூங்கில், அது கிடையாது. சொர்க்கத்துல மூங்கில் என்னங்க, வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. சொர்க்கத்துல உள்ள மூங்கில் அப்படியே முத்து முத்தா இருக்குங்க. முத்துக்களை கோர்வை செய்து ஒரு கம்பாக கற்பனை செய்தால் எப்படி இருக்கும், அதுதான் சொர்க்கத்துடைய மூங்கில் எப்படி இருக்கும். அந்த வீடு அவர்களுக்கு அங்கே இருக்கிறது. நபியே இந்த நற்செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹ்வுடைய இத்தகைய மாபெரும் அந்த மகிழ்ச்சியை அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெற்றார்கள் என்றால் அதற்குரிய காரணங்களிலே முக்கியமான காரணம் நபியின் உள்ளத்திற்கு அவர்கள் கொடுத்த அந்த மகிழ்ச்சி. நபி தான் பெரிய செல்வந்த செல்வ பெண்மணியாக இருந்தும் கூட பணிவாக, கனிவாக, அன்பாக, ஆறுதலாக அந்த பெண் நடந்து கொண்ட விதம் அல்லாஹ்வுக்கு அந்த பெண்மணியின் மீது அன்பை ஏற்படுத்திவிட்டது. அன்பானவர்களே, அதுபோன்று ஒரு கனிவான மனைவியின் பண்புகளிலே ஒன்று, இந்த முந்தி நாம் கூறிய அந்த தன்மையோடு சேர்ந்தது இந்த இரண்டாவது தன்மை. எப்படி சொல்லால் கண்ணியம் தருகிறாளோ, கனிவாக நடந்து கொள்கிறாளோ, அது போன்று ஒரு சிறந்த பெண்மணி அவளுடைய கனிவின் வெளிப்பாடுகளிலே ஒன்று அவளுடைய செயல். கவனியுங்க, அந்த பெண்மணியின் செயல்பாடுகள் கணவனுக்கு முன்னால் அவள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அது கணவனை கண்ணியப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். சில பேருடைய வார்த்தை இனிக்கும். சில வீட்டுக்கு போயிருப்பீங்க, அங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பா இந்த மேடம் என்னங்க இவ்வளவு பெரிய நல்லவங்களா இருக்காங்களே, அவ்வளவு கனிவா பேசுறாங்களே, அவ்வளவு கனிவா கணவனுக்கு கிட்ட வந்து பேசுறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. பரவாயில்லவங்க, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்க மனைவி ரொம்ப உங்கள்கிட்ட கனிவா நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா அவர் காதுகிட்ட வந்து என்ன, ஏ பேச்ச பார்த்து மயங்கிடாத, என்ன செயலை பார்த்த ஓடி போயிடுவார் அப்படிம்பார். வார்த்தை மட்டும் கனிவாக இருந்து பிரயோஜனம் இல்லை, செயல் கனிவாக இருக்க வேண்டும், செயல் கண்ணியமாக இருக்க வேண்டும். சில பேர் வார்த்தையால ரொம்ப அழகா பேசுவாங்க, சில பேர் வார்த்தையால ரொம்ப வசீகரம் பண்பவர்களாக செய்பவர்களாக இருப்பார்கள், ஆனால் செயலால் எட்டி உதைப்பவர்களாக இருப்பார்கள். இருக்கா இல்லையா, உங்களுக்கு என்ன வேணும் சாப்பாடு, மனைவி இவ்வளவு அன்பா கேட்கிறாள், பரவாயில்ல ரொம்ப அன்பு போல இருக்கு, எனக்கு தோசை கொடுங்கல அப்படியா, சரி தோசை இப்படி வரும், தோசை வேணும்னு கேட்டுவிட்டு தோசை செஞ்சு கொடுத்துருந்து அதை வைக்கக்கூடிய விதம் எப்படி இருக்கும், டப்புன்னு ஒரு போடு. கண்ணாடி தட்டாக இருந்தால் உடஞ்சே போயிருக்கும், ஏதோ சில்வர் தட்டுனால பொழைச்சிக்கிச்சு. இது ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு அவர் கேட்குறாரு, அந்த துணி துவைச்சி அயன் பண்ணிட்டீங்களா, அயன் பண்ணனே ரெடியாக வச்சிருக்கிறனே அப்படிங்க வேண்டியது, எடுத்துட்டு வந்து அப்படி தூக்கி போட்டு அப்படியே போக வேண்டியது திரும்பி பார்க்காம. இந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஏதோ கோளாறு இருக்கு, இந்த பெண்ணுடைய உள்ளத்தில் ஏதோ கோள், சம்திங் இஸ் தேர் ராங். சில பெண்களிடத்திலே இப்படிப்பட்ட செயல்பாடு இருக்கிறது. சொல்லால் அழகானவர்களாக, செயலால் அசிங்கமானவர்களாக இருப்பார்கள். கணவனுக்கு வார்த்தையால் அழகான முறையில் பேசக்கூடியவர்களாக, செயலால் கணவனை உதாசீனப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். என்னம்மா இப்படி போட்டு புரியன்னு கேட்டா, இல்ல இல்ல தெரியாம அப்படின்றான். நீங்க ஏதாவது கவனிக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, கவனிச்சு என்ன இப்படி செய்கிறாயே என்று கேள்வி கேட்டு விட்டா, இல்லைங்க கவனிக்கலைங்க சும்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவனை இன்சல்ட், அதற்கு தமிழில் என்ன வார்த்தை, இன்சல்ட், அவமரியாதை படுத்தி கொண்டே இருப்பார். சந்தர்ப்பம் ஏற்படும் போதெல்லாம் அவர்களுடைய செயல்கள் கணவனை அவமரியாதை செய்து கொண்டே இருக்கும். இங்க கவனிங்க, இந்த அவமரியாதை செய்யறதுல ஒரு சில வகைகள் இருக்கின்றன. ஒன்று, உண்மையிலேயே உள்ளத்தில் கணவனின் மீது அன்பு இருக்காததாலும், கணவனை வெறுக்கின்ற காரணத்தினாலும், கணவனை நேசிக்காததினாலும் இருக்கலாம். இதுவும் ஒரு காரணம், புரியுதுங்களா? இப்படி இருந்தால் ரொம்ப டேஞ்சர், இட் இஸ் நீட் எ ஆபரேஷன், இதுக்கு கண்டிப்பாக ஒரு அறுவை சிகிச்சை தேவை. இன்னும் பல நேரங்களிலே பல பெண்கள், நான் திறந்து சொல்கிறேன் என்று கோபித்துக் கொள்ளாதீர்கள், முட்டாள்களாக இருப்பார்கள், ஜாகில்களாக இருப்பார்கள், கணவனுக்கு எப்படி மரியாதை செய்ய வேண்டும் என்று அறியாதவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸ், செயல்பாடுகள் இரண்டு காரணங்களில் ஒன்றினால் ஏற்படலாம். ஒன்று வேண்டுமென்றே ஏற்படலாம், இன்னொன்று அறியாமையினால் ஏற்படலாம். பல பெண்கள் தான் கணவனுக்கு முன்னால் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதங்கள், கணவன் அவரை அந்த விஷயங்களை கவனிக்கிறார் என்பதே தெரியாமல் இருப்பார்கள். எல்லா கணவரும் அப்படி இருக்க மாட்டார்கள். 199 கணவன்மார்கள் சென்சிட்டிவ், பொதுவா கணவன்மார்கள் ரொம்ப சென்சிட்டிவ். அவர்கள் மனைவியிடத்திலே மரியாதையை எதிர்பார்ப்பார்கள். கணவன் மனைவியிடத்திலே மரியாதையை எதிர்பார்ப்பது, அதில் எந்த தப்பும் கிடையாது. ஒரு கணவன் தனது மனைவியால் மரியாதை செய்யப்படவில்லை என்றால், வேற என்ன காசு கொடுத்த அரசியல்வாதி மாதிரி மரியாதை செய்யறதுக்கு ஆள் வைக்க முடியும்? என்ன ஆஜியார் நீங்க சொல்லுங்க. ஒரு கணவன் தனது மனைவியால் மரியாதை செய்யப்படவில்லை என்றால், என்ன காக்கா, தனது மனைவியிடத்திலே மரியாதை தனக்கு கிடைக்கவில்லை என்றால், தனக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு அரசியல்வாதி மாதிரி ஆள் வச்சா மரியாதையை கேட்க முடியும்? காசு கொடுத்தா மரியாதைக்கு மரியாதை செய்யறதுக்கு ஆளுகளை வைக்க முடியும்? பல மனைவிமார்கள் ருசியா சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுல கவனமா இருப்பாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்றேன் உங்களுக்கு. ருசியா சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கணவனுடைய ட்ரெஸ்ஸை துவைச்சு அயன் பண்ணி பத்திரமா வைக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க, சிக்கனமா இருக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க. ஆனா கணவனிடத்திலே எப்படி மரியாதையாக நடக்க வேண்டும் என்று தெரியாதவர்களாக இருப்பார்கள். அதனால அவ செய்யறது எல்லாம் சப்புன்னு போயிடும் கடைசி. எப்படி அவ்வளவு செய்தார்கள், நல்ல ருசியா சமைச்சு கொடுத்தாங்க, கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவள் பழகும் பொழுது அவளிடத்திலே தனக்கு மரியாதை இல்லாததால், அந்த மரியாதையின் வெளிப்பாடுகள் அங்கே வெளிப்படாததால், அந்த மனைவியிடத்திலே கணவனுக்கு ஈடுபாடு ஏற்படுவதில்லை. அந்த மனைவி கணவனை கவரும்படியாக இருப்பதில்லை. எல்லாம் இருக்க, அழகு இருக்குது, அழகான அவளுக்கு அழகான உடல் முகம் தோற்றம் எல்லாம் இருக்கிறது, சமைத்து வைக்கக்கூடிய உணவுகள் ருசியானது, எல்லாம் சரியா இருக்குது. ஆனா அந்த மனைவி இவ்வளவெல்லாம் இருந்தும் கூட கணவனுடைய உள்ளத்திலே இடம் பிடிக்க முடியாமல் போகிறாள். ஏன்? அவளுடைய செயல்பாடுகள் அதிலே கணவனுக்கு அவன் மரியாதையை உணர்வதில்லை. எல்லாம் ஓகேதான், என் மனைவியிடத்திலே எனக்கு மரியாதை இல்லை. கணவன் என்பவன் அவன் எப்போதும் ஒரு ராஜாவைப் போல, அவன் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு அவர் ராஜாங்க, வீட்டுக்கு அவர் தலைவர். ராஜா மதிக்கப்பட வேண்டுமா மிதிக்கப்பட வேண்டுமா சொல்லுங்க? ராஜா என்பவர் மதிக்கப்பட வேண்டும். வீட்டுக்கு ராஜா யார்? கணவன். அவருடைய வெளியில் அவர் செய்ய, வெளியில அவர், அதாவது வீட்டுக்கு வெளியில வேலைக்காரராக இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில் அவர் வேலைக்காரராக இருக்கலாம், அவர் செய்யறது ரொம்ப கூலி தொழிலா இருக்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் கேட்கிறோம் உங்களுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யாருங்க? அவங்க ஒரு கூலி தொழிலாளி. ஜிஹாதுக்கு போவாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல உட்காந்து கல்வி படிப்பாங்க, அதுக்கு பிறகு சாப்பாட்டுக்காக விட்டு எங்கேயாவது போய் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. அபூபக்கர் மாதிரி, உமர் மாதிரி வியாபாரம் செய்பவர்கள் அல்ல, வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டு வந்து இந்தாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. ஏழையான ஒருத்தர், குறைஷிகள்லயே அவரை மாதிரி ஒரு ஏழையான வாலிபர் யாருமே இருந்ததில்லை. ஃபக்கீர், ஃபக்கீர் தான், ஃபக்கீரஸ்ட், ஃபக்கீரஸ்ட், இங்கிலீஷ் அரபியும் சேர்த்துருங்க. ஃபக்கீரஸ்ட்னா என்ன? அவர் தான் ஃபக்கீர், அதுக்கு மேல யாருமே, அதுக்கு கீழே ஃபக்கீரே கிடையாது. ஆனா ஃபாத்திமா எப்படி மரியாதையாக அலியை நடத்தினார்கள், எப்படி அன்போடு அலியை பராமரித்தார்கள், அலியோடு எப்படி அன்பாக அவர்கள் குடும்பம் நடத்தினார்கள். இன்று பல பெண்கள் கணவனை மதிப்பது பணத்திற்காக, இன்று பல பெண்கள் கணவனை மதிப்பது அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துக்காக, வசதிக்காக, வாய்ப்புக்காக, அவருடைய பொருளாதாரத்திற்காக. அவர் கையில காசு பணம் இருக்கிற வரைக்கும் அப்படியே சொல்லுங்க, செய்யுங்க, அப்படியா இப்படியா எல்லாம். அந்த காசு இந்த அம்மா கையில வந்துச்சு, அதுக்கப்புறம் பார்க்கணுமே குணம் மாறுவது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று பல பெண்கள் தனது கணவனோடு மரியாதையாக இருப்பதற்குண்டான பண்பாடே தெரியாமல் இருக்கிறார்கள். எப்படி இருப்பாங்க? சும்மா சாதாரணமா வீட்டில் அண்ணன் தம்பிட்ட இருக்கிற மாதிரி கணவனிடத்திலே நடந்து கொள்வார்கள். புரியுதா? இல்லை என் சகோதரிகளே, கணவன் என்று வந்து விட்டாலே உங்களது அண்ணன் தம்பிக்கோ, ஏன் பெண்களாகிய உங்களுக்கு உங்களது தந்தைக்கு நீங்கள் செய்யக்கூடிய மரியாதையை விட, உங்களது தாய்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை விட, உங்களது கணவனுக்கு விசேஷமான மரியாதையை நீங்கள் கொடுத்தாக வேண்டும், விசேஷமான ஒரு கண்ணியத்தை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். நீங்க கேட்கலாம், நஹ்ஜரத்து நாங்களும் குர்ஆன் ஹதீஸ் இவ்வளவு நாளா பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் யாருமே சொன்னது இல்லையே, புதுசா நீங்க ஏதோ மதுஹப் ஆலிம்சா போல இருக்கு, இங்க இருந்து வந்துட்டீங்க போல இருக்கு, சும்மா இன்னைக்கு உட்காந்து எங்களை போட்டு ஏதோ மூல செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம், கேட்கறாங்க கூட. அன்பானவர்களே, ஹதீஸுகளை புரியாததால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள். ரெண்டு ஹதீஸ் உங்களுக்கு சொல்றேன், அதுல ஒரு ஹதீஸ் சொன்னாலே போதுமானது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், لو كنت آمر أحدا أن يسجد لأحد لأمرت المرأة أن تسجد لزوجها. ஒருவர் ஒருவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிடுபவனாக இருந்தால் பெண்ணுக்கு கட்டளையிட்டிருப்பேன் அவள் தனது கணவருக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று. தாயை சொன்னார்களா, தந்தையை சொன்னார்களா, சகோதரனை சொன்னார்களா சொல்லுங்க. ஒருவர் ஒருவருக்கு சஜிதா செய்வதற்கு நான் கட்டளையிடுவதாக இருந்தால் நான் யாருக்கு கட்டளை கொடுத்திருப்பேன்? பெண்ணுக்கு கட்டளை கொடுத்திருப்பேன். எதற்கு? தனது கணவனுக்கு சஜிதா செய் என்று. அப்ப சஜிதா செய்வது இந்த ஷரியத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருந்திருக்குமே ஆனால் இந்த ஷரியத்தில் ஒருவர் ஒருவருக்கு சஜிதா செய்வது, ஒருத்தர் கண்ணியப்படுத்துறதுக்காண்டி சஜிதா செய்யறது தப்பு இல்ல, ஜாயிஸ் குந்திய உம்மத்தில் இருந்த மாதிரி. அந்த அந்த காலத்தில் வந்து சலாம் சொல்றதுக்கு வந்தாங்கன்னா சலாம் சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு முன்னாடி பூமியில சிரம் அணிஞ்சிருவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சந்திக்க வந்தப்ப எல்லாரும் செஞ்சாங்கல்ல அந்த மாதிரி. அது ஜாயிதான ஒன்றாக இருந்திருக்குமே ஆனால் அதை நான் கட்டாயமாக்கி இருப்பேன். யாருக்கு? மனைவிக்கு கட்டாயமாக்கி இருப்பேன். கணவனை பார்க்கும் போதெல்லாம் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று. ஹதீஸ் அர்த்தம் புரியுதா இல்லையா? நம்ம ரொம்ப பேசியிருப்பான், ஹதீஸ புரிஞ்சமானே தெரியாது. இந்த உம்மத்தில் ஒருவர் ஒருவரை கண்ணியப்படுத்துவதற்காக சஜிதா செய்வது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக, முபாஹ், விரும்பினா செய்யலாம், இருக்கா இல்லையா? அந்த அதுக்குதான் முபாஹ், ஆகுமான காரியம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஆகுமான காரியமாக அல்லாஹ் ஹலாலான காரியமாக அதை வைத்திருந்தால் நான் அதை கட்டாயமான காரியமாக ஆக்கியிருப்பேன். புரியுதா? அவசியமான ஒன்றாக ஆக்கியிருப்பேன். யார் யாருக்கு செய்வதை? மனைவி கணவனுக்கு செய்வதை கட்டாயமான ஒன்றாக ஆக்கியிருப்பேன். அப்ப பாருங்க, ஒரு மனைவி கணவனுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த ஹதீஸ் சேர்த்துக்க, முஸ்னதுல் பஸாரில் பதிவு செஞ்ச ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்தாலும் கூட என்று சொல்கிறார்கள். அதாவது இப்படி செய்யுங்கன்னு சொல்லல, இந்த அளவுக்கு செய்தாலும் கூட. புரியுதா? இப்ப நம்ம சொல்றோம், ஏய் நீ தலகீழ நின்னாலும் சரி நான் வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றான் ஒருத்தன். நீ தலகீழ நின்னாலும் சரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்கன்னு வச்சுக்கலாம், சொல்றான்னு வச்சுக்க, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ தலகீழ நில்லுன்னு அர்த்தம் அப்படியா? அப்படி இல்லை. நபி சொன்னார்கள், கணவனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டு அந்த காயத்தில் சீல் சலம் வருகிறது காயத்திலிருந்து, அதை ஒரு பெண் தனது முகத்தால் துடைத்தாலும் கணவனின் ஹக்கை, கண்ணியத்தின் ஹக்கை நிறைவேற்றியவளாக ஆகிவிட மாட்டாள். இப்ப காயம் ஏற்பட்டுச்சுன்னா டக்குன்னு கையால தள்ளி விட்டுறோம் நம்ம, சீல் சலமோ ரத்தமோ கையால தொடச்சு விட்டுறாங்க. ஆனா ஒரு பெண் தன்னுடைய கணவனின் காயத்தில் உள்ள அந்த அருவறுப்பான சீலையோ சலத்தையோ அல்லது அந்த இரத்தத்தையோ தனது உடல் உறுப்புகளில் எந்த உறுப்பால் சுத்தம் செய்கிறாள்? முகத்தால தேய்ச்சி சுத்தம் செய்கிறாள். அப்படி செய்தாலும் கூட கணவனின் கண்ணியத்தின் ஹக்கை நிறைவேற்றியவளாக ஆகிவிட மாட்டாள். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இங்கே? இதுதான் இன்று பொதுவாக மனைவிமார்களிடத்திலே இல்லா, பெரும்பாலும் அல்லது அதிகமாக இல்லாத ஒரு குணமாக இருக்கிறது. சில வீடுகளில் கல்யாணமாகி வரும்போது அப்படியே ரொம்ப பவ்யமாக எடுத்துகிட்டு வருவாங்க, என்ன ரொம்ப. அப்புறம் அப்படியே ஒரு ஒரு நாளைக்கு, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க, வர வர மாமியா எதையோ போல ஆனாலா, என்ன இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பழமொழி வச்சுருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டீ போட்டு வச்சுருக்கிறேன் வந்து எடுத்துருப்போங்க. புரியுதா? சும்மா சும்மா போடுறதே பெரிய விஷயம், இதில் வேற வந்து கொண்டாந்து கொடுக்கணுமாக்கம். ஆமாம், இப்போ தான் புது மேப்பில் இவர், இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே கவனிக்கணுமாக்கம். ஆமாம், முடிஞ்சு போச்சுக்காது. கடைசியில் அவர் பாப்பாரு, எதுக்குன்னா வம்பு, 10 ரூபாய்க்கு கடையில் நின்று டீ கொடுத்தா, டீ குடித்தாலே அவனே ஐயா குடிங்க ஐயா அப்படின்னு வந்து சொல்லி கொடுப்பான்னு சொல்லிவிட்டு வரும்போதே இந்தியன் டீயில் குடிச்சிட்டு போயிடுவாங்க. நான் பார்க்குறேனே ரொம்ப பேரை காலையில் போகும்போது இந்தியன் டீலேயே டீ குடிச்சிட்டு போயிடுறாங்க. ஏன், வீட்டில் போனால் டீ எப்படி வரும்? பறக்கும் டீ. அதுக்கு இந்தியன் டீல போய் 10 ரூபாய்க்கு டீ குடிச்சோம்னா கேட்டு கேட்டு கொடுப்பாங்க. எப்படி குடிங்க, வடை சாப்பிட்றீங்களா, போட்டா சாப்பிட்றீங்களா, சூடா பச்சி போட்டுருக்க சாப்பிட்றீங்களான்னு ரொம்ப அன்பாக கேட்பாங்க. 10 ரூபாய் அப்பா நிம்மதியா டீ குடிச்சிடலாம்ப்பா. அங்க போய் டீ டீ டீன்னு சொல்லி தூங்கிடுவார். டீ வேணுமா, டீ வேணுமா, டீ குடிக்கிறீங்களா, டீ போட்டுருமா, இப்போ போட்டுமா, கொஞ்சம் லேட்டாக போட்டுமா, இப்படியே கேட்டேன், எப்பா வானாம்பா உன் டீயே வேணாம் என் ஆளை விடு அப்படிங்கிற மாதிரி ஆக்கி விட்டு கடைசியில் நொந்து நூலா போயவா. என்ன ஒன்றுமே தெரியறது கிடையாது. சில மரியாதையினுடைய ஆக்ஷன்ஸ் கொஞ்சம் தாங்க, அதுக்காக வேண்டி பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. நான் சொல்லுவது உண்டு, ஒரு பயனில் சொல்லியிருக்கேன், இதான் ரெண்டாவது தடவை சொல்கிறேன், பெரும்பாலும் ரிப்பீட்டேஷன் பண்ணுறதில்லை. ஃப்ளைட்டில் பயணம் செஞ்சவங்க யாராவது இருக்காங்க, இருக்கீங்களா ஃப்ளைட்டில் பயணம் செஞ்சவங்க? இந்த ஃப்ளைட்லேயே ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணியிருக்கிறீங்களா? ஃப்ளைட்லேயே ஃபஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணியிருந்தா அங்கே எப்படிங்க கவனிப்பாங்க? என்ன தம்பி அப்படி போயிட்டு இருப்பாங்க வேலை செய்யறவங்க, இப்படி திரும்பிட்டீங்கன்னா போதும், என்ன வேணும் உங்களுக்கு அப்படிமா, என்ன நீங்க ஒன்னு கேட்டுட்டீங்கன்னா போதும், அவன் அப்படியே டஜனே கொண்டு வந்துடுவான். என்ன வச்சு உளுந்து உளுந்து கவனிப்பான். அதாவது நீங்க பார்த்து அசந்து போயிடுவீங்க, என்னடா அது. சில நேரத்தில் சில பேர் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் எக்கு தப்பா மாட்டிப்பாங்க, எப்படி ஓவர் புக்கிங், இவர் எக்கனாமிக் டிக்கெட் எடுத்திருப்பாரு, ஓவர் புக்கிங்ல அவன் ஃப்ளைட்டுக்கார பாப்பா திருப்பி அனுப்ப முடியாது, பெரிய பிரச்சனையா போயிடும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 4 சீட்டு காலியா இருக்கு தூக்கி போட்டு விடு அப்படின்னு போட்டிருப்பான். இவர் அங்க போய் உட்காந்து ராஜா மாதிரி அப்படி பெரிய சீட்டை பார்த்து உட்காந்த உடனே அதோட மேடம் அங்கேருந்து வருவாங்க, சார் நீங்க கோல்டா குடிக்கிறீங்களா ஹாட்டா குடிக்கிறீங்களா, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மரியாதை ஆவா அப்படின்னு சொல்லிட்டு அதோட கோல்டா குடிப்பாரு, அப்படியா கோல்டா குடிக்கிறீங்களா, நீங்க மேங்கோ ஜூஸ் குடிக்கிறீங்களா, ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறீங்களா, நீங்க வந்து கொக்கிட்டால் குடிக்கிறீங்களா அப்படின்னு பல இல்லாது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கல அப்படிமா, கடைசியில் எல்லாம் வந்துடும். அப்புறமா பாப்பா அங்கங்க பாப்பா இவங்க பாப்பாங்க, மேடம் ஓகே உங்களுக்கு என்ன வேணும், குறைக்கிறதுக்கு என்ன வேணும், பாதம் சாப்பிடுறீங்களா, பிஸ்தா சாப்பிடுறீங்களா, அக்ரோட் சாப்பிடுறீங்களா, சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு ஏதோ சொர்க்கத்துக்குள்ளார போன மாதிரி சந்தோஷமா இருக்கும். கவனிக்கிறத பார்க்கணுமே, அங்க உளுந்து உளுந்து கவனிப்பாங்க, பணிஞ்சு பணிஞ்சு கவனிப்பாங்க, நீங்க திட்டுனா கூட வாங்கிப்பாங்க இல்லையா. இத பாருங்க, அற்ப காசுக்காக அந்த பெண்கள் என்னங்க சம்பளம் அதுக்காக இப்படி செய்கிறார்களே. என் அன்பு சகோதரிகளே, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஜன்னத்துக்காக நீங்கள் ஏன் உங்கள் கணவனுக்கு இத்தகைய அழகிய மரியாதையை கொடுக்க தயங்குகிறீர்கள்? நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மரியாதைக்கு நீங்கள் வீணா போவது கிடையாது, நீங்கள் பாழா போவதும் கிடையாது. நீங்கள் கண்ணிய குறைவை கண்ணியத்தை இழந்து நீங்கள் தரம் தாழ்ந்தவர்களாக ஆகப்போவதும் கிடையாது. இத்தகைய கண்ணியத்தால் கணவனின் பார்வையிலும் நீங்கள் உயரப்போகிறீர்கள், உங்களது ரப்புடைய பார்வையிலும் நீங்கள் உயரப்போகிறீர்கள். அதான் மேட்டர், புரிஞ்சுச்சா இல்லையா? இந்த கண்ணியம் நீங்க கொடுக்குறீங்க பாருங்க கணவனுக்கு, இந்த கண்ணியத்தை வச்சு அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த போறான் மறுமையில். அதை புரியணும் நம்முடைய சகோதரிகள், கணவனுக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த மரியாதை அல்லாவிடத்திலே அவர்களுக்கு கண்ணியத்தை தேடித்தரக்கூடியது. அது மட்டுமா, அப்படி மரியாதை செய்யும் போது அந்த கணவன் மனம் நிரம்ப அந்த மனைவியை நேசிப்பவனாக இருப்பான், அந்த கணவனின் உள்ளத்திலே அவ்வளவு இடத்தை அவள் அடைந்து கொள்வாள். இதுக்கும் உதாரணம் நம்ம சஹாபிய பெண்மணிகளை எடுக்கலாம், அன்னை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுக்கலாம், நபிமார்களின் மனைவிமார்களை எடுக்கலாம். இன்று பெரும்பாலான சகோதரிகள் ஒன்று படிப்பினால் அல்லது தனக்கு இருக்கக்கூடிய செல்வத்தினால் அல்லது தனக்கு இருக்கக்கூடிய கணவனை விட அதிகமான அழகினால் அல்லது சமுதாயத்தில் தனக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தினால் இதற்கு எதிரிலே கணவனிடத்திலே பணம் இல்லாததால், வசதி இல்லாததால், படிப்பு இல்லாததால், அழகு இல்லாததால் அல்லது கணவனுக்கு சமூகத்தில் அந்தஸ்து இல்லாததால் வீட்டிலே அந்த கணவனை அவமரியாதை செய்பவளாக அந்த சகோதரி இருந்தாள் என்றால், அந்த மனைவி இருந்தாள் என்றால், அவளை விட அல்லாவிடத்திலே தரம் தாழ்ந்த ஒரு பெண் இருக்கவே மாட்டாள். அவளை விட அல்லாவின் பார்வையிலே தரம் தாழ்ந்த ஒரு பெண் இருக்கவே மாட்டாள். ரொம்ப அழகா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சிறந்த பெண்மணியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது, அவள் கவனிங்க கணவனுக்கும் அவளுக்கும் இடையிலே ஏதாவது கொஞ்சம் அப்படி பேச்சுவார்த்தை ஏதாவது ஏற்படுமா இல்லையா, வாழ்க்கை தானே அப்படி முன்ன பின்ன ஏதாவது பேச்சுவார்த்தை கூட குறைய அப்படி ஏற்பட்டு கணவன் கொஞ்சம் அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டார். பாருங்க, இதான் இந்த மரியாதையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தருகிறார்கள். அந்த பெண் தனது கணவனின் கையை பிடித்து தனது கையை வைப்பாள், சொல்வாள், லா அத்தஹிலு பினௌமின் ஹத்தா தர்வா, நான் எனது கண்ணுக்கு தூக்கத்தால் மை தீட்ட மாட்டேன் நீ என்னை பொருந்து கொள்கிற வரை. இவ்வளவு அழகான இலக்கிய வார்த்தையை சொன்னார்கள். நான் எனது கண்ணுக்கு தூக்கத்தால் மை தீட்ட மாட்டேன் நீ என்னை பொருந்து கொள்கிற வரை. என்ன சொன்னார்கள்? இன்றைக்கு எப்படி நிலைமை? எப்பா குட்டுச்சுடா முசிபத்து, போய் அந்த ரூம்ல படுத்தாரா, நிம்மதியா இந்த ரூம்ல படுப்போண்டா. இப்படி கணவன் வெறுப்பாக முகம் திருப்பி படுத்தால் நீ மட்டும்தான் படுக்க தெரியும், உனக்கு மட்டும்தான் படுக்க தெரியுமா? நான் அதை விட 8 அடி தள்ளி போய் படுப்பேன். இது என்ன அவமரியாதை? இது என்ன? இப்ப உதாரணத்துக்குங்க, ஒரு தொழிலாளி, ஒரு முதலாளி மேல கோவப்படுறார். என்னப்பா நீ இப்படி செஞ்சிட்டப்பா, நீ செஞ்சது சரியில்லைப்பா அப்படின்னு திருப்பிக்கிறாரு அப்படின்னு தொழிலாளியும் போறாரு. அல்லது அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டு எதுவுமே பேசாம அந்த தொழிலாளி பாட்டுக்கு போய் வேலை பார்க்கறாரு, அப்புறம் எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. இவரை பத்தி என்னங்க சொல்லுவீங்க நீங்க? நீங்க சொல்லுங்க. வேணா ஒரு மனுஷனா, ஒரு மரியாதை இருக்கா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஏதோ நம்ம கோபத்துல பேசிட்டோம் வச்சிட்டோம், அவன் ஒரு தொழிலாளி தானே, வந்து இறங்கி சலாம் சொல்லிட்டு போனா என்ன எதிர்பார்ப்பீர்களா? பார்க்க மாட்டீங்களா? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க என்னங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? சரி, நீங்களே பார்க்கலங்க, அவரா அதை செய்யணுமா இல்லையா சொல்லுங்க. ஒரு தொழிலாளி என்ற அடிப்படையில் தனது முதலாளியின் கோபத்தை சகித்து கொண்டு அந்த முதலாளிக்கு மரியாதை செய்ய வேண்டுமா இல்லையா? இஸ்லாம்ல அதெல்லாம் இருக்குல்ல. அதனாலதான் தனது எஜமானனிடமிருந்து ஓடி போன அடிமை தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அவன் தனது எஜமானனிடம் திரும்புகின்ற வரை. இப்ப நீங்களும் ஒரு தொழிலாளியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நீங்க வந்து வேலைக்கு வச்சுக்கிறீங்க, சொல்லாம கொள்ளாம ஓடி போயிடாரு அவர். அவர் தொழுகிற தொழுகையெல்லாம் நல்லா ஏத்துக்க மாட்டான். அவர் திரும்ப வந்து அந்த அக்ரிமெண்ட்டை என்னால முடியல, வேலை செய்ய முடியல, என்னை விட்டுருங்க, நம்ம ரெண்டு பேரும் இதோட நம்முடைய ஒப்பந்தத்தை முடிச்சுப்போன்னு சொல்லி அழகிய முறையில போவாத வரைக்கும் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. புரியுதா இல்லையா? புரியல, அவ்வளவு இருக்கு. இப்ப இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கணவன் திருப்தி கொள்ளுகின்ற வரை நான் தூங்க மாட்டேன் என்று அந்த பெண் சொல்கிறாள் என்றால் அந்த பெண் சிறந்த பெண். ஏன்? அந்த பெண் என்ன நினைக்கிறாள்? கவனிங்க, இங்கதான் முக்கியமான விஷயம். இப்ப மன்னிப்பு யார் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? இப்ப தந்தை மகன், சரியா? யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மகன் தந்தை இடத்துல கேட்கணும். தாய் மகன், யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்க? மகன் தாயிட்ட கேட்கணும். இப்ப தந்தை ஒரு தப்பு செஞ்சிடாருங்க, உதாரணத்துக்கு மகனை கூப்பிட்டு மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லணுமா? அவர் சொல்லாமலே மகன் மன்னிச்சிடணும் இல்லையா? ஏன்? அவர் தந்தை. தாய் ஒரு தப்பு செஞ்சிடறாங்க, தாய் மகனை கூப்பிட்டு மகனே நான் உனக்கு தப்பு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, பொறுத்துக்கொள் அப்படின்னு பயன் பண்ணுமா? இன்றைக்கு அப்படி நிலைமையை ஆக்கிட்டாங்க, அப்படி நிலைமையாக ஆக்கப்பட்டுருச்சு, சொல்லணுமா? அவள் தாயாக இருப்பதே அவளை மன்னித்து விடுவதற்கு போதுமானது இல்லையா? இப்ப மகன் தப்பு செஞ்சிடறார், என்ன செய்யணும்? என்னங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, போய் அம்மா தெரியாம செஞ்சிட்டம்மா, கோச்சிக்காதம்மா, மன்னிச்சுக்கம்மா என்று சொல்லணும் இல்லையா? தந்தை இடத்துல ஒரு தப்பு நடந்து தந்தைக்கு இவர் ஒரு தப்பு செஞ்சிட்டார், அப்ப இவர் என்ன செய்யணும்? மகன் தந்தைகிட்ட போய், அத்தா நான் இப்படி தெரியாம செஞ்சிட்டேன் மன்னிச்சுக்கேன், இல்ல கோவத்துல செஞ்சிட்டேன் மன்னிச்சுக்குங்க, இல்ல தெரியாம ஒரு அவசரத்துல பண்ணிட்டேன் பொறுத்துக்குங்க, சொல்லணுமா இல்லையா? அப்ப இங்க இந்த இடத்திலிருந்து என்ன அகராதியை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் என்றால், கண்ணியத்தால் உயர்ந்தவரிடத்தில் அவரை விட கண்ணியத்தால் குறைந்தவர், ஒரு பெரியவரிடத்திலே ஒரு சிறியவர் பணிந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு புரியுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு சொல்கிறார்கள், கணவனின் கரத்தை பிடித்து நீ பொருந்து கொள்ளுகின்ற வரை நான் தூங்க மாட்டேன், நீ என்னை கொண்டு திருப்தி அடைகின்ற வரை நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று ஒரு மனைவி சொன்னால் அவள் சிறந்த மனைவி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அப்ப இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன போதிக்கிறார்கள், மனைவி கணவனுக்கு கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், கணவன் தன்னை கண்ணியப்படுத்துவான் என்று எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடாது. புரியுதா இல்லையா? மனைவி கணவனை அதிகம் மதிப்பவளாக இருக்க வேண்டும், கணவர் தன்னை மதிப்பதை விட. அதனாலதான் உலகத்துல இயற்கையை, அதாவது இயற்கையை மாற்றாமல் சுத்தமான அல்லாஹ் படைத்த நேரிய இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே, உலகத்துல அல்லாஹ் படைச்ச எல்லா சமுதாயத்திலையும் காலங்களின் சூழ்நிலைகளிலே அவரவர் வளரக்கூடிய அந்த பண்பாடுகளிலே மனிதனிடத்திலே என்னத்தான் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அடிப்படை இயற்கை என்று ஒன்றிருக்கிறது. அது தானாக அதை மாற்றினால்தான் அது மாறும், இல்லைன்னா அது மாறுமா? மாறாது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்திருப்பதிலே ஒன்று, மனைவி நல்ல மனைவியாக தன்னை ஒரு சிறந்த மனைவியாக தன்னை ஒரு மனைவியின் ஸ்தானத்திலே வைத்து ஒரு பெண் பார்க்கும் போது, அவள் ஒரு நாட்டுடைய பிரசிடென்டாகவே இந்த காலத்தில் இருந்தாலும் சரி, நம் முஸ்லீம்களை பத்தி சொல்ல பொதுவான ஒரு சூழ்நிலையை பத்தி பேசு, ஒரு பெரிய பட்டம் படித்து பெரிய பதவியில் இருக்கக்கூடியவளாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ராஜாவுடைய மகளாக இருந்தாலும் சரி, நல்ல கவனிங்க, வார்த்தையை கவனிங்க, தன்னை ஒரு சிறந்த பெண்மணியாக சிறந்த மனைவியாக ஒரு பெண் நினைக்கும் போது, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனைவியாக பெண்ணாக நான் இருக்க வேண்டும் என்று அவள் ஆசைப்படும் போது, அவளுடைய இயற்கையிலேயே தனது கணவனை தன்னை விட உயர்ந்தவராக நினைப்பதை அல்லாஹ் விதியாக்கி வைத்திருக்கிறார். அவர் அந்த மனைவியோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அழகிலேயோ அறிவிலேயோ திறமையிலேயோ அனுபவத்திலேயோ வேறு எதுல குறைஞ்சிருந்தாலும் கூட, அவர் கணவர் என்ற தகுதியை பெற்றிருப்பதே எனது கணவர், அவ்வளவுதான், முடிச்சு, அவ்வளவுதான். அவர் எஜுகேட்டடா அன்எஜுகேட்டடா, அவர் டிகிரி ஹோல்டரா என்ன டிகிரி படி, அதெல்லாம் இல்லை, அவர் எனது கணவர். வேணா அவர் வேலை செய்யற இடத்துல அவருக்கு டிகிரியை வச்சு மதிப்பு இருக்கலாம், அவர் வேலை செய்யற இடத்துல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு மதிப்பு இருக்கலாம், அவருக்கு வெளியில அவருடைய பொருளாதாரத்தை வைத்து மதிப்பு இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள் வந்து விட்டால் ஒரு மனைவிக்கு முன்னால் அந்த மனைவி, இவர் எனது கணவர், நான் இவரது மனைவி, எனவே இவர் என்னை விட உயர்ந்தவர், இவருக்கு கீழ் நான் என்ற உணர்வை ஒரு உண்மையான பெண் உணர்வாள். பெண்மையை கொண்ட ஒரு பெண் இதைத்தான் நிச்சயமாக உணர்வாள். யாருடைய பெண்மையில் கோளாறு ஏற்பட்டிருக்குமோ அவள்தான் கோளாறாக சிந்திப்பாள். பெண்மையை கொண்ட ஒரு உண்மையான பெண் தனது கணவனை தன்னை விட உயர்வாகவே கருதுவாள். அது அவளுடைய இயற்கை, அது அவளுடைய பண்பு. இது அல்லாஹு தஆலா எவ்வளவு அழகா சொல்கிறான் பாருங்கள். இந்த 228வது வசனத்தில் பெண்கள் எப்படி ஆண்களுக்கு கடமைகளை செய்ய வேண்டுமோ, பெண்கள் எப்படி ஆண்களுக்கு கடமைகளை செய்ய வேண்டுமோ அது போன்று ஆண்களும் பெண்களுக்கு கடமை செய்ய வேண்டும். பெண்களுக்கும் ரைட்ஸ் இருக்கிறது, எப்படி ஆண்களுக்கு ரைட்ஸ் இருக்கிறதோ. எவ்வளவு அழகாக அல்லாஹ் சொல்கிறான், இதை சொல்லிவிட்டு ரப்பு சொல்கிறார், ரப்பு சொல்கிறான், ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு அந்தஸ்து கூட இருக்கிறது. ஆண்கள் அதாவது கணவன்மார்களுக்கு மனைவிமார்களை விட வலி ரிஜாலி அழைகின்ற தரஜா, மனைவிமார்களை விட கணவன்மார்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது. தரஜா, ஒரு தரஜா எக்ஸ்ட்ரா, அது என்ன? கணவன், அவ்வளவுதான். அந்த கணவன்கிற குவாலிபிகேஷனுக்கு முன்னாடி இந்த மனைவியுடைய பிஹெச்டி, டாக்டரேட், கோ டி, சொத்து, பொத்து, ராஜாவு, அது இது எல்லாம் கீழே தாங்க. புரியல உங்களுக்கு? புரியல? கணவன் என்ற அந்த டிகிரிக்கு முன்னாடி மனைவியுடைய அத்தனையும் கீழே வந்துருது. முடிஞ்சா? அவ்வளவுதான். இப்ப ஒரு நாட்டில் ராஜா இருக்காருங்க, அந்த நாட்டில் ராஜா படிக்காமலேயே ராஜாவாயிட்டாரு, சரியா? ஆனா அந்த நாட்டில் நிறைய பிஹெச்டி இருக்காங்க, நிறைய எம்பிபிஎஸ் இருக்கிறாங்க. ஒரு நாட்டில் யாருக்குங்க மதிப்பு? என்ன ராஜா, நீங்க பிஹெச்டி பண்ணவே இல்லையே, நீ பிஹெச்டி பண்ணா என்ன பண்ணாடி என்ன, நான் ராஜா, நீ மதிக்க வேண்டும், முடிஞ்சு போச்சு. நான் எம்பிபிஎஸ் இருந்தா என்ன, எம்எஸ் இருந்தா என்ன, பிஏபிஎல் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நான் உனக்கு ராஜா, நீ என்ன மதிக்கணும், அவ்வளவுதான். நான் படிச்சிருந்தா என்ன, படிக்காட்டி என்ன, புரியுதா இல்லையா? புரியல உங்களுக்கு? அதுதாங்க குடும்பத்தில், ஒருவர் குடும்பத்தின் தலைவராக கணவராக இருப்பது அவர் மதிக்கப்படுவதற்குண்டான முழு தகுதி, 100% டிகிரி அதான். ஆனா இன்று இதை குடும்பம் உணராத காரணத்தால் தான் குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறது. இதான் பிரச்சனை. இன்னைக்கு அல்ல பாதுகாக்கணும். அப்ப இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு சேர்க்க விரும்பினேன். முஹம்மத், இதற்கு இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கணவனுக்கு கூடுதல் அந்தஸ்து என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைக்கும் போது ஆணையும் பெண்ணையும் ஒரே நேரத்தில் படைக்கல, முதல்ல ஆணை படைச்சான் அல்லாஹு தஆலா, அதற்கு பிறகு அந்த ஆணிலிருந்து பெண்ணை அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ் நாடி இருந்தா ரெண்டு பொம்மையை செஞ்சு ரெண்டுத்துக்கும் ஒரே நேரத்தில் உயிர் கொடுத்துருக்கலாம்ல, நீ ஆதம் நீ ஹவ்வான்னு சொல்லி அப்படியா செஞ்சா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? முதல்ல ஆதம் அல்லாஹ் படைச்சான், அவருக்கு உயிரை கொடுத்தான், அப்புறமா ஆதமுடைய விலால இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்வாவை படைச்சான். எதுக்கு? நீங்க எப்போதும் ஆதமோட ஒட்டிக்கிட்டே இருமான்னு சொல்லிட்டு ஆதமை விட்டு பிரிஞ்சு போயிடாது. அவர் அசலு, நீ பிரான்ச், அவர் அசலு, நீ பிரான்ச், அவரோடு நீ சேர்ந்து இரு என்பதற்காக அல்லாஹ் படைக்கும் போதே அவருடைய அந்த ஹல்க்கினுடைய ஹிக்மத்தாக அல்லாஹ் ஆக்கினான். ஆதமை முதலில் படைத்தான், பிறகு அவரிலிருந்து அவரது மனைவியை அல்லாஹ் படைத்தான். அப்ப ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய சகோதரிமார்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு இன்று அவர்கள் படிக்கக்கூடிய முக்கியமான பாடங்களிலே ஒன்று, அவள் ஒரு கனிவான மனைவி, அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை பெறக்கூடிய மனைவி என்றால், மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய மனைவி என்றால், அவள் தனது கணவனோடு கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ, வேண்டுமென்றோ அல்லது விளையாட்டாகவோ, கணவனை அவமரியாதை செய்பவளாக அந்த பெண் இருந்துவிடக் கூடாது. புரியுதுங்களா இல்லையா? புரியல? அதிலிருந்து அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அதிலிருந்து அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுவேன். யா அல்லாஹ், எனது சொல்லோ செயலோ, எனது எந்த ஒரு காரியமோ எனது கணவனை அதிருப்திப்படுத்தக்கூடியதாக, எனது கணவனின் உள்ளத்தை காயப்படுத்தக்கூடியதாக, எனது கணவனை அவமரியாதை செய்யக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது, அதிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்ற துவா ஒரு பெண்மணிக்கு மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது குடும்பத்தை அழகிய குடும்பமாக, சிறந்த குடும்பமாக, நிம்மதியும் இறை அன்பும் பெற்ற குடும்பமாக ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.